ஞாயிறு சிந்தனை.
எனது அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடைபிடிக்கும் இந்த வழிபாட்டு காலத்தை பற்றிய நமது எண்ணங்களை இந்த ஞாயிறு சிந்தனையின் துவக்கத்தில் சிறிது ஆழப்படுத்த முயல்வோம். தமிழில் நாம் தவக்காலம் என்று அழைப்பதை ஆங்கிலத்தில் லென்டன் சீசன் என்று அழைக்கின்றோம். லென்டன் என்ற வார்த்தை லெங்டன் அல்லது லெங்தன் என்ற ஆங்கிலோ சாக்சன் வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் பொருள் வசந்தம். தவக்காலத்தை ஒரு வசந்த காலமாக எண்ணி பார்ப்பது ஓர் அழகான எண்ணம், புதுமையான எண்ணம். பொதுவாக அன்பர்களே, தவக்காலம் என்றதும் சாம்பல், சாக்குத்துணி, சாட்டையடி என்று சோகமான, துயரமான அடையாளங்கள் நம் மனங்களை நிரப்பும். ஆனால் தவக்காலம் வசந்தத்தை கொண்டு வரும் புதியதொரு ஆரம்பம் என்ற பொருளிலும் பார்ப்பது நல்லது. வசந்தம் கேட்பதற்கு அழகான சொல், அழகான எண்ணம், உண்மைதான். ஆனால் அந்த வசந்தம் வருவதற்கு முன் மாற்றங்கள், வேதனைக்குரிய மாற்றங்கள் நடைபெற வேண்டும். மாற்றங்கள் என்றதும் முற்றிலும் அழிந்து போன ஒன்று மீண்டும் உயிர் பெறுவதும் ஒரு மாற்றம்தானே. இந்த கண்ணோட்டத்தில் சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் ஃபீனிக்ஸ் பறவையை தவக்காலத்தின் ஒரு அடையாளமாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் என்ன தொடர்பு? ஃபீனிக்ஸ் பறவையை தவக்காலத்திற்கு எப்படி ஓர் அடையாளமாக சொல்ல முடியும் என்று நாம் கேட்கலாம். சிந்திக்க வேண்டிய கேள்விகள் இவை. உலகின் பல நாடுகளில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி வரை கடும் குளிர்காலம். இந்த குளிர்காலத்திற்கு முன்னால் 3 மாதங்கள் இலையுதிர்காலம். எனவே இந்த இரு பருவங்களிலும் மரங்கள், செடிகள் எல்லாம் தங்கள் இலைகளை இழந்து பனியில் உறைந்து போயிருக்கும். பனியில் உறைந்து போன தாவர உயிரினங்களை பார்க்கும்போது இனி இவை பிழைக்கப் போவதில்லை என்ற எண்ணம்தான் மேலோங்கும். ஆனால் பனிக்குள் உறைந்து போன உயிர்கள் சிறு துளிர்களாய் கண்ணுக்கு தெரியாதபடி வளர்ந்திருக்கும். பனி விலகியதும் அந்த துளிர்கள் தலை நிமிரும், மீண்டும் தாவர உலகம் தழைத்து வரும். அதுதான் லென்டன் சீசன் எனப்படும் வசந்த காலம். ஃபீனிக்ஸ் பறவையும் அப்படியே. 500 அல்லது 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த பறவை தன் வாழ்வு முடியப் போகிறது என்று உணரும் வேளையில் தனக்கென கூடு ஒன்றை கட்டி அதற்குள் அமர்ந்து கொண்டு தன் கூட்டுக்கு தானே தீ மூட்டும். தீயில் எரிந்து அந்த பறவை சாம்பலாகும் போது அதன் அடுத்த தலைமுறையான பறவை வெளிவரும். புராணங்களில் சொல்லப்படும் ஒரு தகவல் இது. இந்த புராண பறவை உண்மையா இல்லையா என்ற ஆராய்ச்சிகளையெல்லாம் விலக்கிவிட்டு நாம் சிந்தித்தால் கற்பனையில் நாம் காணும் இந்த காட்சி ஒரு அடையாளமாக, ஒரு பாடமாக நமக்கு அமையும். அன்புள்ளங்களே, நெருப்புக்குள் நிகழும் புதுமைகள் தான் எத்தனை எத்தனை. நெருப்பை அழிக்கும் கருவியாகவே அதிகம் பார்த்து பழகிவிட்ட நமக்கு அந்த அழிவுக்குள் நிகழும் அற்புதங்களை மறந்து போக வாய்ப்புண்டு. அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவனை இன்று நமக்கு நினைவுறுத்துகின்றது முதல் வாசகம். நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் இறுதியில் இறைவன் புதியதொரு வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதியின் ஓர் அடையாளமாக வானவில்லை விண்ணில் பதித்தார். அழிவிலிருந்து அற்புதங்களை உருவாக்கும் இறைவனின் வார்த்தைகள் தொடக்க நூலில் இவ்வாறு ஒலிக்கின்றன.
தொடக்க நூல் பிரிவு 9. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. தவக்காலத்தை புத்துயிர் தரும் வசந்த காலம் என்ற வித்தியாசமான கோணத்தில் நாம் சிந்தித்தது போல் சோதனைகளை பற்றியும் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க இப்போது முயற்சி செய்வோம். சோதனை என்ற வார்த்தையை கேட்டதும் நம்மில் பலருக்கு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் போல் தோன்றலாம், அவ்வளவு பயம். ஆற அமர சிந்தித்தால் சோதனைகள் நம் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கிய அம்சம், சோதனை இல்லாத மனித வாழ்வு இல்லை என்ற உண்மைகளை நாம் உணரலாம். அன்புள்ளங்களே, இயேசுவே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இயேசு சோதனைகளை சந்தித்ததும் அவற்றை அவர் வென்றதும் இன்றைய நற்செய்தியின் மூலம் நமக்கு தரப்படும் நல்ல பாடங்கள். அன்பு நெஞ்சங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் தவக்காலத்தின் இந்த முதல் ஞாயிறுக்கான மறையுரையை பற்றி இன்னொரு குருவோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். சோதனை என்ற இந்த வார்த்தையை நான் சொன்னதும் அவர் ஒரு பழைய திரைப்பட பாடலை பாட ஆரம்பித்தார். சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி என்ற பாடல். தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கியுள்ள ஒரு வீட்டுத் தலைவன் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருந்தது. சில திரைப்பட பாடல்களை நாம் அடிக்கடி கேட்பதால் அந்த பாடல்களில் வரும் சொற்கள் நமது நினைவுகளில் ஆழமாக பதிந்துவிடும். இந்த திரைப்படத்தை பார்க்காதவர்களும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்கள். சோகத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட இந்த பாடலை பாடும்போது நம்மை மீறிய ஒரு சக்தியில் நாம் மாட்டிக்கொண்டோம், எனவே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணங்கள் உணர்வுகள் நம் மனதில் எழும். சோதனைகள் எப்படிப்பட்டவை என்பதை அறிந்திருந்தாலும் அவைகளுக்கு இடம் தரும் நம்முடைய போக்கை விளக்கும் ஒரு கதை இதோ. சிவப்பு இந்தியர் என்று அழைக்கப்படும் அமெரிக்க பழங்குடியினர் மத்தியில் ஒரு வழக்கம் உண்டு. அவர்கள் சமுதாயத்தில் ஓர் இளைஞன் வயதுக்கு வரும் வேளையில் அவர் சில நாட்கள் காட்டிலும் மலையிலும் தனியே தங்கி தன்னை ஒரு சக்தி மிகுந்த வீரனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாய சடங்கில் ஈடுபட்டிருந்த ஓர் இளைஞன் ஒரு நாள் பனி படர்ந்திருந்த ஒரு உயர்ந்த மலை உச்சியை சென்றடைந்தார். உலகின் உச்சியை அடைந்துவிட்டதைப் போன்ற வெற்றி பெருமிதத்தோடு அவர் அங்கு நின்று கொண்டிருந்தபோது காலடியில் ஏதோ ஊர்ந்ததை பார்த்தார். அது ஒரு கட்டுவிரியன் பாம்பு. அந்த பாம்பு இளைஞனிடம் பேசியது. "நான் இறக்கப் போகிறேன். நான் இந்த பனியில் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. எனவே தயவுசெய்து என்னை உன் கம்பளி போர்வைக்குள் வைத்து கீழே எடுத்துச் சென்று அங்கே என்னை விட்டுவிடு. உனக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன்" என்று அந்த பாம்பு சொன்னது. இளைஞன் அந்த பாம்பிடம், "உன் குணம் எனக்கு தெரியும். நான் உன்னை கையில் எடுத்தால் நீ என்னை கடித்து கொன்றுவிடுவாய்" என்றார். பாம்பு அவரிடம், "கட்டாயம் இல்லை. உன்னிடம் நான் அப்படி நடந்து கொள்ளவே மாட்டேன்" என்று கூறியது. இளைஞன் தயங்கிய போதிலும் கட்டுவிரியன் நயமாக பேசி அவரை சம்மதிக்க வைத்தது. இளைஞன் பாம்பை எடுத்து தன் கம்பளி போர்வைக்குள் வைத்து கொண்டு கீழே இறங்கினார். சமவெளியை அடைந்ததும் பாம்பை எடுத்து தரையில் விட அவர் முயன்றபோது கட்டுவிரியன் திடீரென அந்த இளைஞனை கடித்தது. "என்னை கடிக்கப் போவதில்லை என்று உறுதி அளித்தாயே" என்று இளைஞன் கதறினார். பாம்பு அவரிடம், "மலை உச்சியில் என்னை நீ கையில் எடுக்கும்போதே என்னுடைய குணம் முழுவதும் உனக்கு நன்றாக தெரிந்திருந்ததே" என்று சொல்லிவிட்டு அதன் வழி சென்றது. அன்பு இதயங்களே, போதை, மது, பேராசை, பதவி வெறி என்று நம் வாழ்வை சுற்றி சுற்றி வருபவை நச்சு பாம்புகள் என்று தெரிந்திருந்தும் அவற்றை நாம் தூக்கி கடிபடுகின்றோமே. எனதருமை அன்புள்ளங்களே, சோதனைகளை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்? தப்பித்துக் கொள்ள முடியாத அளவு பெருகியுள்ள ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் நாம் அடித்துச் செல்லப்படுவது போல நம்மில் பலர் சோதனைகளை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வதால் சோதனைகளுக்கு ஓர் அபூர்வ சக்தியை நாம் தருகின்றோம். சோதனைகளுக்கும் அவற்றின் மூல காரணமான தீய சக்திகளுக்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுப்பதால் உள்ளத்தில் நம் உறுதி நம்பிக்கை இவை குலைந்து போகின்றதே, அதுதான் இன்று உலகத்தில் பலர் சந்திக்கும் மாபெரும் ஒரு சோதனை. சோதனைகள் சக்தி வாய்ந்தவைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்கவும் அவைகளோடு போராடி வெற்றி பெறவும் நம்முள் நல்ல எண்ணங்களும் உறுதியான மனமும் உள்ளன. இதையும் நாம் நம்ப வேண்டும். இயேசு சோதனைகளை சந்தித்தது, அவைகளை வென்றது நமக்கு நல்லதொரு பாடமாக அமைய வேண்டும். நாம் சோதனைகளை சந்திக்கும்போது அந்த இறைமகன் சொல்லித்தந்த பாடங்களையும் அவர் சொல்லித்தந்த அந்த அற்புத ஜெபத்தின் வரிகளையும் நாம் நினைவில் கொள்வோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.